பத்திமை வாக்கு முடிச்சாச்சு, பைசந்தி வாக்கு சொல்கிறார்கள். அடுத்த பாடலே பைசந்தி வாக்கு சொல்றாங்க. வேற்றுமை பட்ட வண்ணம் வெவ்வேறு விவாகமாகி போற்றுதல் அடை ஒடுக்கி சுயம் பிரகாசமாகி சாற்றிய மயிலின் அண்டம் தரித்திடும் செலமே போன்று. ஓமை பதிலா மயில் முட்டையில் உள்ள ஜடத்தை சொல்ற ஓமை. சாற்றிய மயிலின் அண்டம் தரித்திடும் செலமே போன்று அங்கு ஆற்றவே உடையதாகி பைசந்தி அமர்ந்து நிற்கும். பைசந்தி வாக்கு, பைசந்தி வாக்கு எங்க இருக்குமா? பைசந்தி வாக்காவது மேல் விளங்கி தோன்றுவனவாகிய பஞ்ச வண்ணங்களையும் சூக்கும ரூபமாய் அடைவுபட ஒடுக்கி நிற்கும் மயில் முட்டையின் நீர் போல. ஐயா மத்திமை வாக்குல நம்ம பேச வேண்டிய அக்கரங்கள் எல்லாம் தனித்தனியே பிரிந்து தோன்றுகின்றன, சூக்குமா தான் தோன்றுகின்றன, தோன்றி இருக்கின்றன. அது தொண்டையில. அதுக்கு முந்தைய நிலை அது சிந்தனை நிலை, அது பைசந்தி வாக்கு என்ற நிலை, அது இதயத்துல. அங்கு அந்த அக்கரங்கள் பிரிந்து தோன்றவில்லை. ஆனா பிரிந்து தோன்றாவிட்டாலும் அந்த அக்கரங்கள் அங்கு தொகுக்கப்பட்டு இருக்கின்றன, ஒன்றாய் திரண்டு பிரிவின்றி விலகுகின்றன. அப்போ இது எவ்வளவு உணர்வதற்கு அரிய ஒரு செய்தி, இது வந்து அவ்வளவு சுவைபட இல்லையே சார், என்னவோ சொல்றீங்க சரிதான். அப்ப சுவையா இருக்கிறதுக்கு ஒரு ஓமை கொடுத்தான், என்ன கலர்ஃபுல்லா சொல்லுங்க சார் அப்படின்னு அந்த காலத்துல இல்லையா. அதனால என்ன சொன்னார்கள் அப்படின்னா, இப்ப நீ மயிலை பார்க்கின்றாய், அந்த மயில ஐந்து வண்ணங்களை ஐந்து நிறங்களை பார்க்கின்றாய் இல்லையா, அது முட்டையிலிருந்து வந்ததுதான மயில். அப்போ அந்த முட்டையை உடைத்து அதில் உள்ள ஜலத்தை பார்த்தால் அந்த ஐந்து வண்ணங்களும் அங்கு தனித்தனியே காணப்படுகிறதா? இல்லை. அப்ப அந்த ஐந்து வண்ணங்களுமே அந்த முட்டையில் உள்ள ஜலத்தில் இல்லைன்னு சொல்லிடலாமா? இல்லாட்டா இல்லாதது எப்படி வரும்? முட்டையில இல்லாதது எப்படி இந்த மயில மயிலிடத்துல இருக்கும்? முட்டையில் கருவில இருந்தா தோன்றியது. அப்போ என்ன நாம முடிவு பண்ணணும்? இந்த ஐந்து வண்ணங்களும் அந்த முட்டையில் உள்ள ஜலத்தில் இருக்கின்றன, ஆனால் பிரிந்து தோன்றாமல் தொகுக்கப்பெற்று தொக்கு நிற்கின்றன. அதே போலதான் இந்த மத்திமை வாக்கிலே பிரிந்து தோன்றுகின்ற அக்கரங்கள், தொண்டையிலே வந்து பிரிந்து நிற்கின்ற அக்கரங்கள், இந்த இதயத்தில் உள்ள பைசந்தி வாக்கிலே பிரிந்து தோன்றாமல் தொகுக்கப்பெற்று உள்ளன என்று சொன்னார். இதே ஓமையை தான் அப்படியே சிவபிரகாசத்திலையும் சொன்னார். அதான் மத்திமை தானத்து பிரிவட விளங்கி தோன்றும் முறைமையினை அடக்கி, அதான் அந்த மயில உள்ள பஞ்ச வண்ணங்களையும் அந்த முட்டையில உள்ள ஜலம் எப்படி தனக்குள் அடக்கி இருக்கின்றதோ அது மாதிரி மத்திமை தானத்துல பிரிந்து தோன்றக்கூடிய அக்கரங்களை இந்த பைசந்தி வாக்கு தனக்குள்ளே அடக்கி மிகவும் சுக்குமருவமாய். மத்திமையே சுக்குமம்னு சொல்லியாச்சு, இதையும் சுக்குமம்னா மத்திமையே சுக்குமம் தானே சார் அப்ப அப்படிங்க. மத்திமையை விடவும் இது சுக்குமம், மிகவும் சுக்குமருவமாய் கொண்டு சிந்தையின் கண் நிற்றலும். சிந்தை என்பது சித்தத்தை குறிக்கும், சித்தம் இதே சாரம் சித்தத்தில் இருக்கிறது. நாம இலக்கியங்கள்ல வந்து பாருங்க, ஒரு மேம்போக்கா பேசலாம், இதயங்களாம் உள்ளம்னு சொல்லலாம், மனம்னு சொல்லலாம், சித்தம்னு சொல்லலாம், எப்படின்னா சொல்லலாம். அதத்தான் சொன்னா தத்துவ நூல்கள்ல வந்து ரொம்ப ரொம்ப துல்லியமா சொல்லணும். சித்தம்னு சொல்லிருக்கேன், இதயம் வேறு சித்தம் வேறு. இதயம் என்பது என்ன? அது தூள உடல்ல உள்ளது, அது ஆபரேஷன் பண்ணி பார்த்தா தெரியும், கண்ணுக்கு புலனாவது இதயம், ஹார்ட்னு சொல்றாங்க இல்லையா. அதுல ஏகப்பட்ட சர்ஜரி, அருந்துயர் புறம்பையும் அனுபவத்துல சொன்னார், அது தெரிய மாட்டேங்குது நமக்கு. ஏன்னா எல்லாம் மூடி ஒரு தோலை போத்தாச்சு இல்லையா, அதனால உள்ள சிஸ்டம் எப்படி இருக்கு, ஒண்ணு சிக்கலானாலும் எவ்வளவு பெரிய சங்கடம், அதெல்லாம் தெரிய மாட்டேங்குது. ஒரே அக்கிரமங்களும் ஆர்ப்பாட்டங்களும் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இதயம் என்பது அது கண்ணுக்கு புலனாகக்கூடிய ஒரு உட்கருவி. சித்தம் என்பது அது 36 தத்துவங்களில் ஒன்று. தத்துவங்கள் வந்து இன்னும் எவ்வளவுதான் பெரிய பெரிய மைக்ரோஸ்கோப் எல்லாம் இன்னும் கண்டுபிடிச்சாலும், எவ்வளவோ மைக்ரோஸ்கோப் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க, அந்த என்ன எவ்வளவு சிறந்த மைக்ரோஸ்கோப் கண்டுபிடிச்சாலும் தத்துவங்களை பார்க்க முடியாது, அவை சூக்குமமானது. அந்த சூக்கும தத்துவங்களில் ஒன்று சித்தம். அந்த சித்தம் தான் இந்த பைசந்தி வாக்குக்கு இடமாக இருப்பது, தானமாக இருப்பது. இது நிர்விகற்ப உணர்வுக்கு ஏதுவாகிறது. ஒவ்வொரு வாக்குக்கும் ரெண்டு இலக்கணம் சொல்லிட்டாங்க பாருங்க. இப்ப பைசந்தி வாக்குக்கு ஒரு இலக்கணம் இது சித்தத்திலே இருப்பது, பைசந்தி வாக்கு. ரெண்டாவது இலக்கணம் நிர்விகற்ப உணர்வு. நிர்விகற்ப உணர்வுன்னா என்னன்னா, பொதுப்படையா ஒரு அறிவு தோன்றிவிட்டது. அதாவது ஒரு ஆசிரியர் வந்து ஒரு வகுப்புக்கு போறார், சரி நாளைக்கு போறாருன்னா இன்னைக்கு முதல்ல நாளைக்கு அந்த வகுப்புல என்ன நடத்துவதுன்னு சிந்திக்கிறார். அப்ப முதல்ல பொதுப்படையதான் சிந்திப்பார், என்ன நடத்தணும், சரி இந்த பாலம் வரும்போல இந்த பாலத்துல என்ன வரும் அப்படின்னு சிந்திக்க பாருங்க. அப்ப பொதுப்படையா சிந்திக்க, இந்த பாலத்துல இன்னதுதான் நடத்தணும்னு சிந்திக்கும் போதுதான் அதான் சவிகற்பமா சிந்திக்கும். அது என்ன வரல, முதல்ல பொதுப்படையா ஒரு சிந்தனை நிகழ்ந்துதான் அப்புறம் குறிப்பா நிகழும். அந்த பொதுப்படையான உணர்வு தான் நிருகற்ப உணர்வு. அப்போ அந்த பைசந்தி வாக்காக இதயத்துல இருக்குன்னா தான் பேச வேண்டியதை அவன் பொதுப்படையாக சிந்திக்கின்றான். அதான் அக்கறங்கள் பிரிந்து தோன்றவில்லை, பொதுப்படையாக சிந்திக்கும் போது பிரிந்து தோன்றாது இல்லையா. ஆகவே அந்த நிருகற்ப உணர்வுக்கு காரணமானது, பொதுப்படையான உணர்வுக்கு காரணமானது ஒரு இலக்கணம், பைசந்தி வாக்குக்கு ஒரு இலக்கணம். இன்னொரு இலக்கணம் சித்தத்தை இருப்பிடமாக கொண்டது பைசந்தி வாக்கு. இந்த பைசந்தி வாக்கு, மத்திமை வாக்கு, வைகரி வாக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து அப்புறம் உள்ள சூக்குமை வாக்கு, இதெல்லாம் வந்து நம்முடைய புராணங்களிலே சொல்லப்பட்டிருக்கு. மேலும் இந்த நால் வகை வாக்குகள் இருக்கின்றதே இதுதான் அந்த கரணங்களே செலுத்துகிறது, அந்த வேலைகளெல்லாம் வேறு செய்கின்றது. அதெல்லாம் மாபாடியத்துல விளக்கமா சொல்வார். ஒரு கோணத்துல சொல்லிட்டு போகின்றார்கள். மாபாடியத்துல ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டா, இப்ப நால் வகை வாக்கு அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டா, அந்த நால் வகை வாக்குகளை பத்தி என்னெல்லாம் செய்திகள் உண்டோ அவ்வளவு சொல்லுவோம். மாபாடியம் அதுதான் அவ்வளவு விரிவா இருக்குன்னா, ஏதாவது ஒரு செய்தியை எடுத்துக்கொண்டால், ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டால் அது குறித்த எல்லா செய்திகளையும் சொல்லிடுவார். மாவாடித்தை வாசியம் எழுதுங்கிறது, வாசியம்னா அப்படி இருக்கணும், வாசியத்துக்கு இலக்கணம் இருக்காங்க. வாசியம்னா ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு அதை பத்தி சில செய்திகளை மட்டும் சொல்லிட்டு போகுது, எல்லா செய்திகளும் விளக்கணும். அங்க சொல்றாங்க அந்த கரணங்களெல்லாம் செலுத்துச்சு நாலு வகை வாக்குகள். சரி, வாக்குகளும் சடம் தானே, மாயில தானே சொல்லியிருக்கு, இது எப்படி இதே சடம், இது எப்படி அந்த கரணங்கள் தான் செலுத்தும் அப்படின்னு கேள்வி வரும்போது, அந்த வாக்குகளுக்கு தேவதைகள் இருக்கின்றார்கள், அந்த வாக்கு தேவதைகள் அவர்கள் செலுத்துகின்றார்கள், அவர்களும் உயிர்கள் தானே, அவர்களும் தாமா செலுத்தும் சுதந்திரமும் தான், திருவருளாலே செலுத்துகின்றார்கள், திருவருளாலே அவர்கள் செலுத்துகின்றார்கள் என்று கூறினார். ஆகையினாலே ஏற்கா சொல்றோம் அப்படின்னா, இந்த வாக்கு தேவதைகளை பற்றி பிரம்மாண்ட புராணத்திலே சொல்லப்பட்டிருக்கு. திருவருட்சக்தி யாரு, உமையன்னையார் தான். உமையன்னையார் இந்த வாக்கு தேவதைகளுக்கே கட்டளையிட்டு என்மேல் ஒரு தோத்திரம் ஏற்றுங்கள், 1000 திருநாமங்கள் வரும்படி ஏற்றுங்கள் சொன்னார். யாரு சொல்றா, அயக்ரீவ மகரிஷி அகத்திய முனிவருக்கு சொல்ற. இந்த வாக்கு தேவதைகளை அழைத்து நீங்கள் என்மேல் 1000 நாமங்கள் வரும்படி தோத்திரம் ஏற்றுங்கள். அதுதான் வந்து லலிதா சகஸ்ர நாமம் சொல்லி 1000 நாமங்கள். அதுல அந்த வாக்கு தேவதைகளே பாட்டிருக்காங்க. அதை சொன்னால் அது வந்து உமாதேவியாருக்கு மிகவும் விருப்பமானது, வேண்டிய வரங்களை எல்லாம் விரைந்து அருள்வார் என்று அயக்ரீவ மகரிஷி அகத்திய முனிவருக்கு சொல்லி. அப்போ அதுல சொல்ற அந்த நான்கு வகை வாக்குகளை பற்றி அந்த இந்த வாக்கு ரூபமாகவே அவளுக்கு நாமங்களும் சொல்லப்பட்டு, வாக்கு மயமாக அன்னை இருக்கிறாள் நால்வகை வாக்குகளாக. சூக்குமை வாக்க நாதம் சொல்லுவார்கள். அப்போ ஓம் நாத ரூபிணியை நமக என்று ஒரு நாமம் இருக்கு, அது சூக்குமை வாக்கு. அப்புறம் பைசந்தி வாக்கு சொல்லும்போது ஓம் பஷ்யந்தியை நமக, பஷ்யந்தி தான் பைசந்திய சொல்லும், ஓம் பஷ்யந்தியை நமக. அப்புறம் மத்தியமை வாக்கு சொல்லும்போது ஓம் மத்தியமாயை நமக. அப்புறம் வைகரி வாக்கு சொல்லும் போது ஓம் வைகரி ரூபாயை நமக. இப்படி நால்வகை வாக்குகளும் அந்த அன்னைக்குரிய 1000 திருநாமங்களிலே நால்வகை வாக்குகளையும் வைத்து அவற்றை சார வைத்து திருநாமங்கள் சொல்ல பெற்றுள்ளன. அப்புறம் அந்த நாதரூபமாக இருக்கின்ற சூக்குமை வாக்கை பற்றி தான் பார்க்கணும். சூக்கும வாக்கது உள் ஓர் சோதியாய் அழிவதின்றி ஆக்கிடும் அதிகாரத்திற்கு அழிவினை தன்னை கண்டால் நீக்கமில் அறிவானந்தம் முதன்மை நித்தியம் உடைத்தாய் ஓக்கோடு வரவு இழைப்பும் விகாரமும் பொருடன் என்றான். ஆக இந்த சூக்குமை வாக்கு எங்கு உள்ளது? ஸ்தூல சரீரத்துக்கு உள்ளார சூக்கும சரீரம், அதற்கும் உள்ளார இருப்பதுதான் அதிசூக்கும சரீரம், அதையே பரசரீரம் என்றது. அந்த பரசரீரத்துக்கு உள்ளாக எப்படி உள்ளது இந்த சூக்குமை வாக்கு? நாத மாத்திரையா இருப்பது, அதான் சோதி. சோதி என்று அது நாதம். அதான் ஒரு சில உரையாசிரியர்கள் வள்ளுவர் வந்து முதற் குறள்ல சொன்ன அகரத்தை வந்து நாதம்னு சொல்லி உரை சொல்லிவிட்டார். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகம் வரும்போது அந்த அகரத்தை வந்து உயிரெழுத்துக்களுள் முதல் எழுத்தாகிய அந்த ஆணாவைத்தான் பொருளாக கொள்வது மரபு. ஆனால் ஒரு சார் உரையாசிரியர்கள் அது அல்ல, அந்த முதல் எழுத்து ஆனா அல்ல, இந்த நாதத்தை தான் அகரம் சொன்னார்கள். நாதத்துக்கு நாதம் அந்த சூக்குமை வாக்கு இருக்கு, அதிசூக்கும சரீரத்துக்குள்ள உள்ளார மூலாதாரத்துல இருக்குதே இந்த சூக்குமை வாக்கு, இதுக்கு நாதம்னு பெயர் உண்டு, அகரம்னு பெயர் உண்டு. அந்த அகரத்தையாக்கும் வள்ளுவர் சொல்லியிருக்கிறார், அகரம் முதல் எடுத்துதான். ஏன்னா சூக்குமை வாக்குல இருந்துதானே பைசந்தின் வந்து மத்தியமே வந்து எந்த எழுத்தும் வெளியே வரணும். ஆகவே அந்த நாதத்தை தான் அகரம் என்று சொன்னார். இது இந்த அகரம் இந்த உயிரெழுத்து ஆணாவுக்கும் ஆதியாய் உள்ள அகரம். எனவே இதை ஆதி அகரம்னு சொல்லணும். எனவே ஆதி பகவன் உள்ள ஆதிய இந்த அகரத்தோடும் கூட்டிக் கொள்ள வேண்டும் என்றெல்லாம் ஒரு சொல்வார்கள். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உள்ளது, இந்த ஆதி கதை அகரத்தோடும் போகும் அப்படின்னு சொல்லி இதை தாப்பிசை பொருள்கோள் என்றெல்லாம் சொல்வார். அலைமறிப்பாக்கு பொருள்கோளா, அலைமறிப்பாக்கு பொருள்கோள் நினைக்கிறேன். உண்ணாமை உள்ளது உயிர்நிலை, ஊனுண்ணா அண்ணாத்தம் செய்யாதது. அந்த ஊன்றது உண்ணாமைக்கும் சேரும், ஊன் உண்ணாமை உள்ளது உயிர்நிலை, ஊனுண்ணா அண்ணாத்தம் செய்யாத அளவுங்க மாதிரி ஆதி அகரம் முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உள்ளது சொல்வார். ஆனா சிவஞான சுவாமி அப்படி சொல்றேன், அதுதான் இந்த பொருள் யார் சொல்றாங்கன்னா அரசன் சண்முகநாதன் சொன்ன பொருள் இது சரிங்களா. சிவஞான சுவாமி என்ன சொல்றாங்கன்னா இந்த உயிரெழுத்துல முதல்ல இருக்கிற அகரத்தை தான் சொன்னார்னா, ஏன் சிவஞான சுவாமி சொல்லியிருக்காங்க அரசன் சண்முகநாதன் ஆழ்ந்து சிந்தித்து இருப்பது போல தெரிகிறது என்றால் அரசன் சண்முகநாதன் கருத்து உண்மைதான், அதை நாம வந்து மறுக்க முடியாது. ஏன்னா இந்த வெளியில சொல்ற அந்த ஆணாவுக்கும் ஆதியாக இருப்பது மூலாதாரத்தில் உள்ள அந்த சுக்குமை சுக்குமை வாக்குதான். அதே அகரம்னு சொல்லக்கூடிய வழக்கம் இருக்கிறது வாஸ்தவத்தான். ஆனா வள்ளுவருடைய நோக்கம் என்ன, ஐயா உலகத்திற்கு ஆதி பகவன் முதல்வன்னா மக்களால் உணர்ந்து கொள்ள முடியும். ஐயா ஆதி பகவன் அப்படி யாரையும் நாங்க பார்க்கலையே, தெரியாத ஒரு கருத்தை சொல்றேன். அப்ப ஊமையே எதுக்கு சொல்றாங்கன்னா வந்து இன்பம் இன்பம் தருவதற்கும் ஊமை சொல்லலாம். முக்கியமா தெரியாத கருத்தை வந்து தெரிந்ததோடு ஊமைக்கு சொன்னாதான் அந்த கருத்தை விளங்கும். அதனால ஊமை வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சதைதான் ஊமையா சொல்வது மரபு. இந்த ஆதி அகரத்தையே உணரக்கூடிய வல்லமை உள்ளவன் இறைவன் இருக்கின்றாங்க உணராமலே இருப்பான். இறை உணர்வோடு அவன் இறை ஒழுக்கத்தோடு ஆன்மீக உணர்வோடு இருப்பவன் தான் இந்த ஆதி அகரமாகிய சூக்குமை வாக்க உணர்வான். இதுல பாருங்க அந்த கருத்தை சொல்ல வர பாடலாம் சொல்றேன். சூக்குமை வாக்கை உணர்ந்தவன் அவனுக்கு இந்த உலகத்துல வேலையே இல்லைன்ற அவன் எங்க போய் போய் பிறப்பான், அவன் வந்து சுத்தமாய உலகங்களில் பிறப்பான், நீண்ட நெடுங்காலம் அங்கு சகல சத்தியங்களோடு இருப்பான். அந்த போகம் நம்மால வந்து உயித்து உணர கூட முடியாது. நம்ம தேவலோக போகங்கள் வேணா சொல்லலாம், அதான் அமிர்தம் கொண்டிருப்பார்கள், ஆடல் பாடல்களில் கழித்திருப்பார்கள், அது ரொம்ப ஆனந்தமா இருப்பார்கள். கொஞ்சம் சிந்திக்கலாம் தேவலோகம் பாதாள லோகம் இன்பங்கள் எல்லாம் சுத்தமாய இன்பங்கள் நம்ம சிந்திக்கவே முடியாது, அவ்வளவு சிறந்த இன்பங்கள். இப்ப எறும்பு இருக்கு, நாம என்ன போகம்லாம் அனுபவிக்கணும்னா அதால சிந்திச்சு பார்க்க முடியுமா? அந்த மாதிரி சுத்தமாயா போகங்களை பார்க்கும்போது நாம எல்லாம் ஒரு எறும்பு மாதிரிதான், நம்மளால சிந்திக்க கூட முடியாது. அந்த பெரிய சுத்தமாய போகங்கள்லாம் யாருக்கு கிடைக்கும்னா இந்த சூக்கம வாக்கு உணர்ந்தவனுக்கு கிடைக்கும். அப்ப நாமளும் இந்த உணர்ந்திருக்கோமே சூக்கம வாக்குங்கிற குருக்குல படிச்சிருக்கோமேனா நாம ஒரு செய்தியாகத்தான் இருக்கு. எப்படி உணரணுமா, சுவாமிகள் சொல்றாங்க இது குடம் இது ஆடை அப்படின்னு உலகத்து பொருள்களை தெளிவா உணர்ந்தோம் இல்லையா, அத மாதிரி இதுதான்யா சூக்குமை வாக்கு அப்படின்னு ஒருத்தன் உணர்ந்துட்டான்னா அவனுக்கு இங்க வேலை இல்லை, அவன் சுத்தமாயா உலகங்களிலே விலகி எடுத்து அங்க உள்ள அறிவு ஆனந்தம் முதன்மை நித்தியம் எல்லா சிறப்புகளும் பெற்று அவன் ரொம்ப சிறப்பா இருப்பான். அப்புறம் அவனுக்கு புத்தி தான், அடுத்தால அவன் கீழே இறங்கவும் மாட்டான். அது அவனுக்கு இல்ல சுத்தமாய போய் ஒருத்தன் பிறந்துட்டான்னா அதுக்கு அடுத்த பிறகு அவனுக்கு கிடையாது, அவன் நல்லா ஞாபகம் அவனுக்கு அடுத்தால புத்தி தான். அதுல விரைந்து பெறுவானா கால நீட்டித்து பெறுவானாங்கிறது அவனோட பக்குவத்தை பொறுத்தது. ஆனா அடுத்தால புத்தி தான், அடுத்தால பிறவி என்பது கிடையாது. அவ்வளவு பெருநிலையில உள்ளவன் தான் சூக்குமை வாக்க உணர முடியும். சூக்குமை வாக்கு இறைவன் எப்படி உணர்வதற்குரிய ஒரு பொருளோ அத மாதிரி சூக்குமை வாக்கும் வந்து இறைவன் அளவு இல்லாட்டாலும் இதுவும் உணர்வதற்கு அறிவுதான், எளிதில உணர முடியாது. அப்ப ஒரு ஓமை சொல்லுதல் வந்து ரொம்ப அரிய செய்தியை போய் ஓமையா சொல்ல மாட்டேன். சூக்குமை வாக்கு யாருக்கு சொன்னா புரியும், சாத்திரங்கள்லாம் படிச்சு சொன்னாதான் புரியும். ஆகவே வள்ளுவர் எளிமையாக ஓமை சொன்னார். அதான் சிவஞான சுவாமிகள் உயிரெழுத்து உள்ள முதல் எழுத்து ஆனா எல்லாருக்கும் தெரியும் அந்த வாய துறக்கறீங்க ஆன்னு வருது. எந்த சொல்ல சொன்னாலும் அங்காத்தல் செய்யும் போது அகர ஒளி வந்துருது. அப்போ அந்த அகர ஒளி எல்லா ஒளிகளுக்கும் முதன்மையாக இருக்கிறதுன்னு எளிதாக சொல்லி போனார். ஆகவே இந்த சூக்குமை வாக்கு வந்து நாத மாத்திரையா இருப்பது நம் ஞானத்துக்கு அதுதான் ஏதுவா இருக்கு. ஆதி மனிதனுக்கு என்ன ஞானம் இருந்தது, ஏன்னா அவன் இந்த பொருள் கொதித்த சொற்களை எல்லாம் அவனுக்கு பேச தெரியாது. அப்ப அவனுக்கு ஞானம் இல்ல, விலங்குகளோடு வேற்றுமையின்றி திரிந்தான். அப்ப ஞானத்துக்கு ஏதுவா இருப்பது எது, இந்த சூக்குமை வாக்கு தான். இப்ப அவன்கிட்ட இல்லையா சூக்குமை வாக்கு அப்படின்னா வச்சுக்கிட்டே அவன் அதை பயன்படுத்தாம இருந்தான். நாய் வெற்ற செங்கம் பழம் சொல்லுவாங்க அந்த மாதிரி அவனுக்கு நாதம்லாம் இருக்கு சூக்ம வாக்கெல்லாம் இருக்கு பயன்படுத்த தெரியல. ஆகவே அந்த பரசரீரத்துக்கு உள்ளே நாதமயமாய் இருப்பது நாத மாத்திரையாய் விளங்குதலும் ஞான மாத்திரைக்கு ஏதுவாதலும் ஆகிய இலக்கணத்தை உடையது சூக்ம வாக்கு. அந்த காலத்துல கழக வெளியீடுல வந்து பாருங்க சிறப்பா போட்டிருக்காங்க இந்த இடத்துல இதே கருத்து மாவாடியத்துல இத்தனா பக்கத்துல இருக்கு அதை ரெஃபர் பண்ணுங்க அப்படிலாம் குறிப்புலாம் கொடுத்துருக்காங்க. நன்கு சாத்திரங்களை எல்லாம் படித்தவர்கள் அதை பதிப்பித்திருக்கிறார்கள், பாராட்ட வேண்டிய ஒன்று. நம்முடைய ஆதின வெளியீட்டிலும் கேட்க வேண்டாம், நம்முடைய வித்வ சிரோமணி தசமி ஐயா அவர்கள் மிகச்சிறப்பாக பல குறிப்புகளை தந்திருக்கின்றார். ஆகவே அந்த சூக்மை வாக்கு இருக்கின்றதே அது அழிவே அழிவே கிடையாது. அதான் நல்லது இருக்கு, சூக்மை வாக்குக்கு அழிவே கிடையாது. அந்த சூக்மையிலிருந்து தோன்றுகின்ற மத்திமை பைசந்தி வைகரியெல்லாம் அழியும், சூக்மை வாக்குக்கு அழிவு கிடையாது. அதான் சொன்னாங்க, அதுதான் பைசந்தி மத்திமை வைகரியாய் விருத்திப்படுவதாகிய தன் அதிகார மாத்திரைக்கே அழிவுண்டாக தான் சுத்தமாயா ரூபமாய் கேடின்றி நிலை பெறுவதா. சுத்தமாயா ரூபமாவே இருக்கும், தவ விசேடத்தால் அதனை உள்ளபடி காணப்பெறுவார்க்கு. பாத்தீங்களா, சும்மா எழுதலாம் இல்லையா, சூக்குமை வாக்கை காணப்பெறுவார்க்கு அப்படின்னு எழுதலாம் இல்லையா. நான் காணதுல எழுதில்ல, அதான் என்ன அடை கொடுத்தாங்க, தவ விசேடத்தால் அதனை உள்ளபடி காணப்பெறுவார். தவத்தால கூட எழுதல, தவ விசேடத்தால் சிறப்பா அதை வந்து இருக்கணும். சிறப்பான தவ ஆற்றல் அது மிக்க உடையவர்கள் தான் சூக்குமை வாக்கை காண்பார்கள், அதனை உள்ளபடி காணப்பெறுவார்கள். சுத்தமாயா புவனத்தின் கண்ணதாகிய அபரமுத்தி பெரும்போகம் உண்டா, அதான் அவர்கள் இங்க இருக்க மாட்டார்கள், சுத்தமாயா புவனங்கள் அடைவார்கள். அது என்னது, அதுவே ஒரு முத்தி, அதுக்கு தான் அபரமுத்தின்னு பேர். சித்தாந்தம் படிப்பவர்களுக்கு நினைக்கிற அபரமுத்தின்னு சொல்ல அடிக்கடி வருது. அந்த அபரமுத்தி என்பது என்ன அப்படின்னா, அபரமுத்தி என்பது முடிவான முத்தி அல்ல. அப்போ அது என்ன முத்தின்னு கேட்டால், சுத்தமாயா உலகங்களில் வாழ்தல், அதுதான் அபரமுத்தி. அப்ப பரமுத்தினா அந்த சுத்தமாயையும் கடந்து சிவபெருமான் திருவடியிலே ஒன்று விடுதல், அது பரமுத்தி. அபரமுத்தி என்பது சுத்தமாயா புவனங்களிலே இருத்தல். அதான் அருமையா சொன்னார் சுவாமிகள் வந்து, அவர்களுக்கு வந்து அடுத்தால முத்தி தான் பிறவி கிடையாது. சரி, அடுத்தால எப்ப முத்தி பெறுவார்கள், அந்த சுத்தமாயா வாழ்க்கையும் இருக்கணும். இறைவன் திருவடி சார்பு அல்லவா நமக்கு உரியது, இதுவும் என்ன சார்புன்னு அது மேலையும் பற்று நீங்கணும். நீங்கனா உடனே திருவடியை தந்துடும். பற்று மட்டும் நமக்கு நீங்கணும் வைங்க, சிவபெருமான் வந்து வந்து காலம் தாழ்த்தவே மாட்டார். அதான் மலர் மீசை ஏகினான்னு இறந்த காலத்தை சொன்னார், ஏகுவான்னு சொல்லலாம் இல்லையா. நீங்கள் நினைத்தால் உங்களுடைய உள்ள கமலத்திலே விரைந்து வருவான்னு சொல்லலாம் இல்லையா, வந்துட்டான்னு சொல்லிட்டேன். ஏன்னா விரைவு பற்றி இறந்த காலமா சொல்லுவார்கள். ஆமா, சாப்பிட்டு இருக்கோம் சொல்லுவான், சாப்பிட்டேம்மா, ஏ என்ன சாப்பிடலையா கிளம்பணுமா, என்ன சாப்பிட்டாச்சுமா இல்லையா. ஆகவே விரைவு பற்றி இறந்த காலத்தை சொன்னார், அவர் காலம் தாழ்த்தவே மாட்டான். உனக்கு எத்தனை விரைவி கொடுத்தேன், நீ ஒழுங்கா ஒத்துழைச்சியா, எத்தனை விரைவி நீ வீணாக்கி, இப்போ வந்து இவ்வளவு காலம் கழிச்சு புல்லாய் கூடாய் குடுவாய் மரமாய் இவ்வளவு விரைவையும் சுத்தி அடிச்சு இவ்வளவு தாமதமா நீ பக்குவப்பட்டிருக்க, நான் மட்டும் உனக்கு விரைந்து அருள் செய்யணும் நினைச்சியாகும் அப்படின்னா சொல்ல மாட்டேன். நாம எவ்வளவுதான் வந்து இழுத்தடிச்சு காலம் தாழ்த்தி அவருடைய கருணையை உணராமல் பல பிறவிகளை கழித்து விட்டாலும், அதான் உரிமையாக கேட்க சுந்தரம் சுவாமிகள், முன்னமே உன சேவடி சேரா மூர்க்கனாகி கழிந்தன காலம், வாஸ்தவம் தான், அடுத்த நிறைய காலத்தை வீணாக்கிட்டேன், ஆனா இன்னும் என்று எனக்கு உய்வகை அருள் ஆயிடு, ஆனாலும் எனக்கு உய்வகை அருள வேண்டும். அதான் எந்த மொராலிட்டியாவது கேட்க முடியுமா, நான் வேலை செய்யாமலேயே ஒரு மாசத்தை போக்கிட்டேன் ஆனாலும் எனக்கு சம்பளம் வேணும்னு கேட்க முடியுமா, சாமிகிட்ட தான் கேட்க, அந்த கருணை அவருக்கு தான் உண்டு. அதான் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் அந்த திருவருடைய கருணையை நினைத்து பார்க்கணும். ஏதோ படிச்சோம் வாக்குகள்னு படிச்சோம்யா அப்படி இல்லை, எல்லாத்தையும் அந்த திருவருடைய சிறப்பு அதில் இருக்கின்றது. ஆகவே தவ விசேடத்தால் அதனை உணர்ந்தால் சுத்தமாயா பூணத்தை அடைவான். ஆகவே இதுக்கு எப்படி கூட்டணும், ஆய் இன்றி ஆக்கிடும் கண்டால் உடைத்தா இன்றாம் என வேறு வேறு வினை முடிவு செய்க. இதெல்லாம் எதுக்கு சுவாமிகள் சொல்லுதாங்க அப்படின்னா, இந்த அருமைப்பாடு எப்ப தெரியும்னு கேட்டீங்கன்னா, வேறு உரைகளை படிச்சாதான் தெரியும். வேறு உரைகளை படிச்சோன்னு வீங்க, இந்த பொருள் வேற அந்த பொருள் வேற எங்கேயோ கூட்டிட்டு. அப்போ ஏன் சுவாமி அந்த மாதிரி பொருள் சொல்லல, நான் சொற்களை இந்த மாதிரி கூட்டினேன் அப்படின்னு சொல்றேன். இன்றி ஆக்கிடும்னா இது சோதியா இருப்பது, அதான் ஆய் இன்றி அழிவு இன்றி ஆக்கிடும், தனது காரியங்களுக்கு மட்டும் அழிவை ஆக்கிடும். சூக்குமை வாக்கு அழியாது, அதன் காரியமாகிய மத்தியமை பைசந்தி வைகரி அழியும். ஐயா வைகரி வாய் வழியே வெளியே வந்துட்டு வெளியே சொற்கள் சிதறிட்டுது, அப்புறம் அழிஞ்சிட்டுது அவ்வளவுதான். அதான் சொற்களை அள்ள முடியாதுன்னு, அவ்வளவுதான் வெளியே வந்துட்டா முடிஞ்சு போச்சு. அப்புறம் புருடன் என்பது அகிரினியா சொன்னார்களே, புருடன்கிறத வந்து புருடனுக்கு புருடன் வந்து இல்லாதவனாம் அப்படின்னு சொல்லாம இன்றாம்னு சொல்லிட்டாங்க. என்ன புருடனை வந்து அகிரினியா சொல்லலாமா, புருடன் தான் உயிர், உயிர் தான் புருடன் பேரு, புருஷன் அப்படின்னு வடமொழியில் உள்ளத புருஷ அப்படிங்கறத வந்து புருடன் சொல்ல. அப்போ வந்து அகிரினியா சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தொல்காப்பியர் அப்படிதான் சொல்லணும்னு சொல்லியிருக்கார். அது என்ன சூத்திரத்தை சொல்லியிருக்கார், காலம் உலகம் என்னும் சூத்திர விதியால் புருடன் என்பது அகிரினை ஆயிற்று. எப்படி வச்சிருக்காங்க, சித்தாந்த செய்தியா அது ஒரு பக்கம், இலக்கண செய்தியா, எல்லாம் வந்து தேவை என்னெல்லாம் தேவையோ அப்படி வரிசையா கொடுத்துறான் எல்லாத்தையும். அந்த தமிழ் பரப்பும் சித்தாந்த பரப்பும் அப்படி நிலை கண்டு உணர்ந்திருக்க, எப்ப எது வேணாலும் செய்யும். சுத்தமாயா புவனத்தின் கண்ணதாகிய அவரமுத்தி பெரும்போகத்தின் இயல்பு இதுவென அதன் பெருமை கூறுவார். நீக்கமில் அறிவானந்தம் முதன்மை நித்தியம் உடைத்தாய் போக்கோடு வரவிழைப்பும் விகாரமும் குருடன் என்றான். சூக்குமை வாக்கை கண்டவனுக்கு அவனுக்கு நித்தத்தன்மை கிட்டிவிடும், அவனுக்கு முதன்மை கிட்டிவிடும், அறிவு ஆனந்தங்கள் கிட்டிவிடும், அவனுக்கு அப்புறம் போக்குவரவு கிடையாது, இழைப்பு கிடையாது, விகாரம் கிடையாது. உடனே இதுதான் முத்தி நிலைன்னு நிறைய பேர் உரை எழுதிட்டாங்க. இது பரமுத்தி அல்ல அவரமுத்தின்னு எழுதின ஒரே ஆசிரியர் நம்ம சாமி. ஏன்னா பரமுத்தின்னா இந்த சூக்குமை வாக்கு கண்டால் மட்டும் போதாது, இதையும் கடக்கணும். இந்த வாக்கும் எனக்கு வேண்டாம், திருவருள் ஒன்றே வேண்டும்ங்கிறவங்களுக்குதான் பரமுத்தி. அதான் வந்து ஆதின குருமரபுடைய சிறப்பு. அதுதான் சுவாமியில் தான் அதை சொல்லியிருக்காரு. இது பரமுத்தி அல்ல அவரமுத்தி தான், சூக்குமை வாக்கு தானே கண்டிருக்கிறான், அதை கடக்கவில்லையே. கண்டால் தானே பாட்டு இருக்கு, கடந்தால் இருக்கிறதா? ஏன்னா அடுத்தால பின்னால் ஒரு பாட்டு வர்றது, அதுல சொல்றாங்க ஓவிட விந்து ஞானம், ஓவிட கடந்திட, அதுல சொல்றாங்க விந்து ஞானமாகிய இந்த வாக்கு ஞானத்தையும் ஒருவன் கடந்து, நாம தூக்கத்திலையும் கடந்து போறோம், கடந்துன்னா அதை விட்டுருதோம், விட்டா உண்டான சிற்றறியும் இல்லாம போயிருது. ஆனா கடந்தவனுக்கு கடந்து திருவருள்ங்கிற அந்த அறிவை பற்றிட்டான்னா அதான் சொன்னாங்க ஓவிட விந்து ஞானம் உதிப்பதோர் ஞானம் உண்டே. இந்த வாக்கு ஞானம் நீங்கி அதே சமயத்துல அறியாமையும் வராம வேறொரு ஞானம் ஒருவனுக்கு கிடைத்தது என்றால் அது திருவருள் ஞானமாகத்தான் இருக்கணும். இப்ப நமக்கு உறக்கத்துல வாக்கு ஞானம் இல்ல, ஆனா திருவருளா இருக்கு இல்ல அறியாம இருக்கு. அப்ப அதனால என்ன சொன்னாங்க, இந்த வாக்கு ஞானமும் நீங்கி அறியாமையும் வரக்கூடாது, வேறொரு ஞானம் கிடைத்தால் அதுதான் ஐயா முத்தினா. ஓவிட விந்து ஞானம் உதிப்பதோர் ஞானம் உண்டே, அந்த ஞானம் உதிப்பது அரிது, அதனாலதான் உதிப்பதோர் ஞானம் உண்டே. திண்ணியராக பெறின், திண்ணியரா இருப்பது எளிதில்ல, திண்ணியராக பெறின் எண்ணி எண்ணியாக இது வேணாம். அத மாதிரி உதிப்பதோர் ஞானம் உண்டே, அப்படி ஒரு ஞானம் உங்களுக்கு கிடைத்தது என்றால் வாக்கு ஞானமும் நீங்கி அறியாமையும் மாட்டிக்கிடாம ஒரு ஞானம் உதிப்பது உண்டு என்றால் அதுதான் முத்தி நிலை. அருமையா சொன்னார்கள், சே உயர் கொடியினான்றன் சேவடி சேரலாமே. சே என்பது ஓரெடுத்து ஒரு மொழி, அது அந்த இடவத்தை குறிக்கும். அவர் கொடியிலையும் இருக்கு, அவர் அமர்ந்திருப்பது மட்டுமல்ல, ஊர்தி வால் வெள்ளையரே சிறந்த சீர்கள் கொடியும் அவ்வேறு என்பாங்க. அந்த கொடியே அதான் இருக்கு. அதான் நம்ம மகாவித்வான் சாணாத்தனையாரு நயமா சொன்னார், திருவாசகத்துக்கு சிறப்பா அவர் உரை எழுந்திருக்கார்களே அதை சொன்னார். சேவார் வெல்கொடி சிவனையை போற்றின் போது அது சிறேடையா சொன்னார்கள், சேவார் சிவனையை போற்றி வெல்கொடி சிவனையை போற்றினார், சேவார் சிவனையை போற்றி இடவத்திலே எழுந்தருளிருக்கின்ற சிவனையை போற்றி, வெல்கொடி சிவனையை போற்றி வெற்றி பொருந்திய கொடியை உடைய சிவனையை போற்றினார். அப்புறம் சேர்த்து சொன்னாங்க, சேவார் வெல்கொடி சிவனையை போற்றினார், அந்த இடவம் இருக்கின்ற கொடியை உடைய சிவனையை போற்றினார், இடவத்தில் இருக்கின்ற சிவனையை போற்றி கொடியை ஏந்திய சிவனையை போற்றி, இது பிரித்து சொன்னது. சேவார் சிவனையை போற்றி வெல்கொடி சிவனையை போற்றி, அப்புறம் அதே சேர்த்து சொல்லிட்டாங்க, சேவார் வெல்கொடி சிவனையை போற்றி. இந்த சே இந்த இடவம் எங்க இருக்கு, அந்த வெல்கொடியில எல்லாம் இருக்கு, சேவார் வெல்கொடி அந்த வெல்கொடியுடைய சிவனையை போற்றினார். ஆகவே அதுதாங்க சொன்னார்கள், சே உயர் கொடியின் ஆண்டன் சேவடி சேரலாமே. வாக்கு ஞானத்தையும் கடந்து ஒருவனுக்கு ஒரு ஞானம் கிட்டிவிடும் என்றால் அதுதான் திருவருள் ஞானம், அது சிவபெருமான் திருவடி என்று சொல்லி பின்னால ஒரு பாட்டை சொல்ல போறாங்க அந்த முத்திய. ஆகவே இங்க சொன்ன அறிவு ஆனந்தம் நித்தியம்னா அபரமுத்தி தான் என்று நுணுக்கமாக மெய்ப்பொருளை காட்டியவர்கள் நம்முடைய சிவஞான சுவாமிகள். அதுதான் என்ன செய்திகள்லாம் பண்டார சாத்திரங்களிலே இருக்கின்றன, அதை வந்து அந்த குரு பரம்பரையிலே பண்டார சாத்திரங்களை அவர்கள் நம்முடைய பேரூர் வேலப்பதேசிக பெருமானிடத்திலே அவர்கள் அருள் உபதேசம் தான் கேட்டது. அப்போ அதன் சாரமெல்லாம் வந்து அரிய செயல்களில் இருக்கின்ற அந்த செய்திகளை எல்லாம் நமக்கு வந்து உரைநடையாக சொன்னார். இவர்களும் செயல்களாக எழுதி விட்டுவிட்டு சென்று விட்டார் என்றால் நாம் எப்படி அதெல்லாம் உணர்வு நினைச்சு பார்க்கணும் பாருங்க. அப்ப நமக்காக வேண்டி அதெல்லாம் உரையாக எழுதி அவர்களாலும் சாத்திரங்கள்லாம் ஏற்றிருக்க முடியும், ஆனா அப்படி செய்யலை. ஆண்டோருடைய சாத்திரங்களை முதல்ல இவர்கள் புரிந்து கொள்ளட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அருமையா விளக்க சொன்னார். போல சொல்கின்றார், அதுதான் சொல்கின்றார், நிகழ்ந்திடும் வாக்கு நான்கும் நிவிர்த்தாதி கலையை பற்றி திகழ்ந்திடும் அஞ்சதாக. ஐயா நால்வகை வாக்குகளும் அஞ்சாக திகழும். இதெல்லாம் நம்முடைய தசமே ஐயா அவர்கள் சிவஞான சுவாமியை அடியொற்றி அவர்கள் சிவஞான போதத்துக்கு உரை செய்துள்ளார். அந்த காலத்தை வெளியிடு அதுல வந்து இயல் இயலாக வெளியிட்டுள்ளார். பிரமாண இயல் ஒரு புத்தகம், இலக்கண இயல் ஒரு புத்தகம், சாதன இயல் மூணு மூணு சூத்திரங்களா விளக்கமா இருக்காங்க. யாரு நம்ம தசமையா அவர்கள். அதுல இந்த நால்வகை வாக்குகள் எப்படி அஞ்சாக விரிவடைகின்றன, அது அஞ்சும் எப்படி அஞ்சு கலைகளை சார்ந்து இருக்கின்றன, அந்த செய்திகள் எல்லாம் ரொம்ப நமக்கு புரிகிற மாதிரி எளிய நடையில வாசியத்துல உள்ளதுதான் எல்லாம். ஆனா நமக்கு புரியுற மாதிரி எளிய நடையில நம்ம தசமையா அவர்கள் சிறப்பாக அதில் செய்துள்ளார்கள். இதை பார்க்கும்போது ஞாபகம் வருகின்றது. நிகழ்ந்திடும் வாக்கு நான்கும் நிவிர்த்தாதி கலையை பற்றி. ஐயா ஆதியே ஆதினா முதலிய, நிவிர்த்தாதி நிவிற்த்தி முதலிய, நிவிற்த்தி பிரதிட்டை வித்தை சாந்தி சாந்தி அஞ்சு கலைகள் அனுஷ்டானம் பண்ணுவதற்கு தெரியும். விபூதி சுத்தி பண்ணும் போது இந்த கலா சுத்தி மந்திரங்கள்லாம் அங்கே செய்யும். அதான் திகழ்ந்திடும் அஞ்சதாக செயல் பரிணாமம் அன்று புகழ்ந்திடும் விருத்தியாகும் படம் குடில் ஆனார் போல மகிழ்ந்திடும் பிரமம் அன்று மாமாய என்பர். என்ன செய்தி சொல்கின்றார்கள்? இங்கனம் கூறி போந்த வைகரி முதலிய நான்கு வாக்குகளும், வைகரி மத்திமை பைசந்தி சுக்குமை நான்கு வாக்குகளும், நிவர்த்தி முதலிய பஞ்ச கலைகள் பற்றுக்கோடாக சார்ந்து ஐவகைப்பட்டு. நான்கு வகை வாக்குகள் எப்படி ஐவகைப்படுது? இந்த வைகரி வாக்கு தான் ரெண்டா பிரிஞ்சிருது அஞ்சு ஆயுது, தூள வைகரி சுக்கும வைகரி. அப்ப சுக்குமை பைசந்தி மத்திமை சுக்கும வைகரி தூள வைகரி. அது என்ன சுக்கும வைகரி தூள வைகரி, அது என்ன ரெண்டு பிரிவு, என்ன அடிப்படையில் பிரிக்கிறீர்கள் அப்படின்னு கேட்டா, இந்த வைகரி வாக்கு செவிக்கு கேட்கலையா, தன் செவிக்கும் கேட்கிறது பிற செவிக்கும் கேட்கின்றது. அப்ப தன் செவிக்கு மட்டும் கேட்பது சுக்கும வைகரி, பிற செவிக்கும் கேட்பது தூள வைகரி. அப்போ அதுக்கு நம்ம எடுத்துக்காட்டு போனோம்னா அஞ்சு எழுத்து ஜபத்துக்கு தான் போனோம். அஞ்சு எழுத்து மந்திரத்தை ஜபிப்பதை மூணு வகையா சொல்லியிருக்கிறாங்க. மானதம் மந்தம் உரையினா, மானதம் மனதிற்குள்ளேயே ஜபித்து விடுது. உரைங்கிறது பிற செவிக்கும் கேட்க முடியாது சொல்றது உரை. அப்ப இந்த மந்தம் என்பது என்ன? மந்தம் மனசுக்குள்ள சொல்றதையா அப்படின்னா அது மானதம் ஆயிரும். பிற செவிக்கும் கேட்க முடியும் சொல்றதையா அப்படின்னா உரை ஆயிரும். அப்ப நடுவில் இருக்கிற அந்த நடுப்புற இருக்கிற மந்தம் என்பது என்ன அப்படின்னா, மனதுக்குள்ளையும் ஜபிக்காமல் அதே சமயத்துல பிற செவிக்கும் கேட்காமல் தன் செவிக்கு மட்டுமே கேட்க முடியும் சொல்வது மந்தம் இல்லையா. அப்படி தன் செவிக்கு மட்டுமே கேட்பது அந்த வாக்கு இருக்கு, அதுதான் சுக்கும வைகரி. பிற செவிக்கும் கேட்டால் தூள வைகரி. அப்போ செவியில் கேட்டா கேட்கிறது என்றாலே வைகரி, அதுல தன் செவிக்கு மட்டும் கேட்டால் சூக்கும வைகரி, பிற செவிக்கும் சேர்ந்து கேட்டால் தூள வைகரி. இப்படி நால்வகை வாக்குகளும் அஞ்சாக பிரிந்து இந்த ஐந்து கலைகளை பற்றுக்கோடாக கொண்டு சிவதத்துவம் சக்தி தத்துவம்னு அஞ்சு சுத்த தத்துவம் இருக்க, அந்த சுத்த தத்துவங்களிலே இருக்கும் என்று அரிய செய்தி. இவை சுத்தமாய் நின்றும் விருத்தியாய் காரியப்படுவன அன்றி அசுத்தமாரியம் போல மாய காரியம் போல பரிணாமமாய் காரியப்படுவன அல்ல. பரிணாமம்னா பால் வந்து தயிராவது பரிணாமம், நெய்யில வந்து புழு தோன்றுவது பரிணாமம். பால் தயிரானா பால் முழுக்க தயிராயிரும், அது முழு பரிணாமம் இல்லையா. மாயையில எதுவுமே முழு பரிணாமம் இல்ல. இப்ப மாயை பூரா உலகமா ஆயிட்டுதுன்னா அப்புறம் ஒடுங்கும் போது ஆதாரமா மாயை இருக்க வேண்டாமா? ஆகவே நெய்யில் புழு தோன்றுவது போலதான், நெய்யும் இருக்கும் அதுல கொஞ்சம் புழுவும் தோன்றி இருக்கும். நெய்யு சடப்பொருள், புழு சித்து பொருள். சடப்பொருள் எப்படி சித்து பொருள் தோன்றலாம்? உங்க சர்க்காரியவாதத்துக்கு இது பிரச்சனை ஆயிருமே அப்படின்னா, நெய்யில் தோன்றுவது புழுவினுடைய உடல் தான், உடல் சடம் தானே. சாணத்துல தேள் தோன்றுதுங்க, தேளுடைய உடல் தான். அதெல்லாம் பாஷ்யத்துல அந்த மாதிரி விளக்குவாங்க. ஆகையினாலே பரிணாமம்னா நெய்யில் புழு தோன்றுவது போல ஏகதேச பரிணாமம், அந்த ஏகதேச பரிணாமம் தான் அசுத்தமாயிர காரியங்கள் தோன்றுவது. இப்படி நெய்யில் புழு தோன்றுவது போல பரிணாமம் அல்ல. அப்ப விருத்தி, விருத்தின்னா என்ன பொருள் அப்படின்னா, அதாவது ஒருத்தன் துணியை வந்து சுருட்டி கொண்டு போறான், ஒரு கூடாரம் போடணும்னா அந்த துணியவே அப்படி கூடாரமாக்கிடுதான், அதுதான் விருத்தி. துணியே கூடாரமானார் போல, இத பழைய சொற்களை சொல்லியிருப்பாங்க, படம் குடிலானார் போல. படம்னா துணின்னு ஒரு பொருள் இருக்கு. நம்ம படம்னா வந்து இந்த பிக்சர் அப்படின்னு அந்த பொருள், அங்க வழக்கமான பொருளை நாம நினைக்க வேண்டாம். இந்த இடத்துல படம் என்பது என்னன்னா துணி, குடில் என்பது கூடாரம். படம் குடிலானார் போல, துணியே இப்படி கூடாரமாகுது. அத மாதிரி சுத்தமாயே அப்படி கொஞ்சம் கொஞ்சம் மாற்றம் அடைந்து காரியங்கள் ஆகின்றது, அப்படிதான் வாக்குகளாகவும் ஆகின்றது. படம் குடிலானார் போல விருத்தியாகும். இன்னும் சில ஆசாமிகள் என்ன சொல்லிடுறான்னா, இந்த வாக்குகளையே பிரம்மம்ன்றதான். அவங்கள சத்த பிரம்மவாதிகள் அப்படின்றதும், சத்தமே பிரம்மம், பிரம்மம் எது, நாதம் தான் பிரம்மம். பிரம்மம் நாதமயமானதுன்னு சொல்லலாம், அந்த நாதம் தான் பிரம்மம்னு சொல்லிட முடியாது. சொன்னால் அவர்கள் வந்து சத்த பிரம்மவாதிகள் அப்படிங்கிற மதத்தை சேர்ந்தவர்கள். அவர்கள் ஏகான்மவாதத்துல ஒரு பிரிவினர் தான். ஏகான்மவாதிகள் ஒரு சாரா சத்த பிரம்மவாதிகள். இவர்களுடைய மதமும் இவர்கள் மதத்தின் மறுப்பும் சிவஞான சித்தியார் பரபக்கத்திலே உள்ளது. அதைத்தான் இங்கேயும் குறிப்பிடுகின்றார்கள். மகிழ்ந்திடும் பிரம்மம் அன்று என்ன, மகிழத்தக்க பிரம்மம் என்று இந்த வாக்குகளையே பிரம்மம் என்று சத்த பிரம்மவாதிகள் கூறிவிடுவர். ஆனால் நல்லோர், நல்லோர்னா சைவது தாதி, வல்லவர் நல்லவர் நல்லராமே, ஆகவே நல்லவர் நல்லோராகிய சைவ சித்தாந்திகள் இவற்றை பிரம்மம்னு சொல்ல மாட்டார்கள், மாமாயை என்பர். மாமாயைனா சுத்தமாயை. அப்ப சுத்தமாயைக்கு பல பெயர்கள் உள்ளன, எல்லா பெயர்களையும் நாம வந்து தரோவா இருக்கணும். சுத்தமாயை, விந்து, குண்டலினி, மாமாயை, இப்படி பல பெயர்கள். ஆகவே வேறு வேறு காரியங்கள்லாம் சொல்லுவார்கள், அதெல்லாம் பொருந்தாது. நம்ம சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்படுவது ரெண்டு தான், பரிணாமம் ஒன்று, இன்னொன்று விருத்தி. எல்லாம் சேர்ந்து குப்பையா இருக்கும், எள்ளு காரணம், எள்ளு சேர்ந்த குப்பை காரியம் அப்படிம்பார்கள் யாரு, புத்தர், சமணர்லாம். அந்த மாதிரி காரியவாதம் கொள்வது நமக்கு பொருந்தாது, அது சமுதாயவாதம் பாங்க. எள்ளே கூட்டமா சேர்ந்துட்டா குப்பை, அதே மாதிரி அணுக்கள் கூட்டமா சேர்ந்துட்டா உலகம் பாங்க. இதுக்கு சமுதாயவாதம்னு பேரு, கூட்டமா சேருது, இந்த சமுதாயவாதம் பொருந்தாது. நூல் ஆடையாவது போல அணுக்கள் ஒன்றோடு ஒன்று பிணைந்து பிணைந்து உலகமாகியதுன்னு தார்த்திகர் சொல்லுவான், அது ஆரம்பவாதம், அதுவும் நமக்கு பொருந்தாது. உலகமாவது ஒன்னாவது, அது வெறும் காணல் நீர். ஆமா, கயிறு அறவா அறவாக தோன்றுகிறது. அது மாதிரி ஒரு அதிக வெப்பத்தின் காரணமாக ஒரு